الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى مع بعض. وقد قال الله تعالى في كتابه العزيز الفرقان المجيد بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم إن الله يرفع بهذا العلم أقواما ويضع به آخرين صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا فغلب غلشهم الله سبحانه وتعالى وكيوهده سعد سلام سعد نبي محمد مصطفى صلى الله عليه وسلم وحرميهم أرغل كلمة وعلم للصحابة المكتل تابعين سبق تابعين الله من الذي أرغل سعيد وحرميهم إن لهم الله وداخر ونذا جمعة من قرميه لئي نريدك لكاه بيديه அல்லாவின் இந்த மாலையும் நச்சுக்காப்பட்ட இணையத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாவின் செல்லடியார்களே பெரியார்களே சகோதரர்களே எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவி இருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும் எந்த பாவமான கர்மங்கள் எய்ந்து தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை நன்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசதியை அல்லாஹுடையே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ரப்பு எங்களுடைய எஜமானன் அவன் கண்ணியத்துக்குரியவன் மகத்துவத்துக்குரியவன் அல்லாஹுடைய வார்த்தைகள் முடிவித்து விட மாட்டாது. விசித்தமான குர்ஆன் அல்லாஹ்வே நம்பப்படுத்துகின்றான் அம்மா கதருல்லாஹ் கதரிஹி அல்அம்ரு ஜமீஅன் கப்லத்தும் யௌமல் கியாமத்தி வஸ்ஸமாவாத்து வஸ்ஸபியாத்து ஜமீஇஹி அல்லாவை எப்படி விளங்க வேண்டுமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி அவர் கண்ணியப்படுத்தல அல்லாஹ் விளங்கி கொள்ளல. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் சொன்னா நாளைய கியாமத்துடைய நாளையில வானங்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பூமி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றெல்லாம் பரிசுத்தமான குர்ஆன்ல தன்னை பற்றி விளங்கப்படுத்திருக்கிறார். அவன் தான் கண்ணியத்தை கொடுக்கக்கூடியவன் அவன் தான் கேவலத்தை உண்டாக்கக்கூடியவன். قُلِ اللَّهُمَّ مَالِكَ الْمُلْكِ تُؤْتِي الْمُلْكَ مَن تَشَاءُ وَتُعِزُّ الْمُلْكَ مَن تَشَاءُ அவன் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் பெரிய ஆட்சியாளன். அவன் நாடியக்கூடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் அவன் நாடின ஆட்சியை பறிச்செடுப்பான். அவன் நாடினவர்களை கண்ணியப்படுத்துவான் அவன் நாடினவர்களை கேவலப்படுத்துவான். இன்ன காலாத்தின் பதிவு எல்லா விஷயங்கள் மீதும் அவன் ஆற்றல் மிக்கவனாக சக்தி மிக்கவனாக இருக்கின்றான். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி தான் எதை விரும்புகின்றேனோ அதை இந்த அடியார்கள் உங்களோட வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி வேதங்களை இறக்கி வைத்தார். அதே போன்று நபிமார்களை அனுப்பி வைத்தார். அந்த வேதங்கள்ல கடைசி வேதம் தான் பரிசுத்தமான குர்ஆன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பிய நபிமார்கள் கடைசியானவர்கள் தான் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பரிசுத்தமான குர்ஆன் என்பது சாதாரணமானது அல்ல. தௌராத் அல்லாவினால் இறக்கி வைக்கப்பட்ட வேதம், தபூர் அல்லாவினால் இறக்கி வைக்கப்பட்ட வேதம், இஞ்சீல் அல்லாவினால் இறக்கி வைக்கப்பட்ட வேதம், இந்த வேதங்களுக்கெல்லாம் தலையான வேதம் தான் பரிசுத்தமான அல் குர்ஆன். அந்த அல் குர்ஆன் எவ்வளவு கண்ணியமானது புனிதமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனில் பல இடங்களில் குர்ஆன் மீது சத்தியம் வந்திருக்கிறது. அல் குர்ஆன் சத்தியம் நானமிக்கு இந்த குர்ஆன் சத்தியம். காஃப் அல் குர்ஆன் மஜீத் கீர்த்தினிக்கு இந்த குர்ஆன் சத்தியம். சாத் அல் குர்ஆன் ஜிக்ர் ஜிக்ருடைய இந்த குர்ஆன் மீது சத்தியம். ஹாமீத் அல் கிதாப் முபீன் விஷயங்களை திட்ட தெளிவாக காட்டி தரக்கூடிய இந்த வேதத்தின் மீது சத்தியம். அத்தூர் கிதாப் மத்தூர் ஃபிரக்கின் மன்ஷூர் தரத்தப்பட்ட ஏற்றில் எழுதப்பட்ட இந்த வேதத்தின் சத்தியம் என்றெல்லாம் பரிசுத்தமான குர்ஆன் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் பண்ணியிருக்கின்றது. இதற்கொழுது இந்த விதத்தில் சத்தியம் பண்ணி பரிசுத்தமான குர்ஆனுடைய மகத்துவத்தை வழங்கப்படுத்துறாங்க. பல இடங்கள் பல வாக்கை நின்று நட்சத்திரங்கள் வந்து விளக்கக்கூடிய இடங்களில் அல்லாஹ்வாகிய நான் சத்தியம் பண்ணுகின்றேன். சொன்ன எப்படி சத்தியம் பண்ணா சத்தியம் செஞ்சுவிட்டு அந்த சத்தியத்தை பற்றி வழங்கப்படுத்துறாங்க. செஞ்ச சத்தியம் எவ்வளவு பெரிய சத்தியம் இருந்தா உனக்கு அறிவு இருந்தா உனக்கு விளக்கம் இருந்தா நீங்க புரிஞ்சு கொள்வீங்க அந்த சத்தியம் எவ்வளவு பெரிய சத்தியம். மனோதர்மாண்டமான சத்தியத்தை தெரிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னும் உள்ள குரான் இந்த குரான் இருக்குதானே, இது சாதாரணமானது அல்ல, இது சங்கையான குரான். இந்த பூமி அசையக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் நட்டப்பட்டவைகள் தான் மலைகள், மலைகளை முளைகளாக்கி வைத்திருக்கிறோம். இந்த அபார சக்தி மிக்க மலைகள் மீது இந்த பரிசுத்தமான குரான் இறக்கி வைக்கப்பட்டிருந்தார். இந்த குரானுடைய சுமையை தாங்கக்கூடிய சக்தி இந்த மலைகளுக்கு இல்லாத காரணத்தினால் இந்த மலைகள் எல்லாம் சின்ன சின்ன மழை திறந்து போயிருக்கு. பரிசுத்தமான குரான் எல்லாம் விளங்கப்பட்டது. இந்த குரான நாங்க ஏதாவது மலையில இறக்கி வைக்கின்றோம், அல்லாஹுடைய பயத்தினால அந்த மலை எல்லாம் துண்டு துண்டா போயிருக்கும், சுட்டு நூறாக போயிருக்கும் என்ற கருத்தை பரிசுத்தமான குரான் அல்லாஹால விளங்கப்பட்டிருந்தார். எப்படி அல்லாஹுக்கு பல திருநாமங்கள் இருக்கின்றனவோ இதே மாதிரி இந்த பரிசுத்தமான குரானுக்கும் பல பெயர்கள் இருக்கின்றன. அல்லாஹு தாலாவுக்கும் நாங்கள் ரஹ்மான் என்று சொல்கின்றோம், ரஹீம் என்று சொல்கின்றோம், மலிக் என்று சொல்கின்றோம், குத்தூஸ் என்று சொல்கின்றோம். இப்படி பல திருநாமங்கள் இருக்கின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு தாலாவுக்கு பல திருநாமங்கள் இருப்பது போன்று இந்த பரிசுத்தமான குர்ஆனுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு தாலா பல பெயர்களை சூட்டியிருக்கின்றார், அல்லது பல தன்மைகளை கொண்டு அந்த குர்ஆனை வகுத்திருக்கின்றார். அதில் ஒன்றுதான் இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடியது ரூஹ் என்று சொல்கிறது. இந்த குர்ஆனுக்கு அல்லாஹு தாலா சொல்கின்றால் இது ரூஹ் என்று சொல்கின்றது. முகவாக்கு எல்லாமே அழகாக இருக்கின்றன, ஆனா அவருக்கு உயிர் இல்லை. என்ன நாங்க என்ன சொல்லுவோம், மையிட் என்று சொல்லுவோம், அல்லது ஜனாதா என்று சொல்லுவோம். ஏன் பிரசித்தமான குரானுக்கு ரூ என்று சொல்கின்றான், உயிர் என்று சொல்கின்றான் சொன்னா ஒரு மனிதர்கள் எல்லாமே இருக்கின்றன. ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, சொத்து செல்வங்கள் இருக்கின்றன, மக்களுக்கு மத்தியில் செல்வாக்கு இருக்கின்றது, எல்லாமே இருக்கு. ஆனா அவரது வாழ்க்கையில இந்த குரான் இல்லை, அவரது வாழ்க்கையில இந்த குரான் இல்லை. குரான் என்ன போதிக்குதோ அந்த போதனை அவரது வாழ்க்கையில இல்லை. குரான் இதை ஹலால் ஆகிட்டு அந்த ஹலால் இல்லை, குரான் இதை ஹராம் ஆகிட்டு அந்த ஹராம் இல்லை. குரான் தனக்கு முன்னால வைத்துக் கொண்டு போகல, மாறாக தன் குரானை தனக்கு பின்னால வைத்துக் கொண்டு போறாருன்னு சொன்னா மக்களுடைய பார்வையில எவ்வளவுதான் சொத்து செல்வங்கள் உள்ளவராக ஆட்சி அதிகாரம் கொண்டவராக வாழ்ந்தாலும் அல்லாஹுடைய பார்வையில் மையிட்டாக இருக்கின்றார். காரணம் இந்த ரூஹ அவர் அடைந்து கொள்ளல. அதனால்தான் அல்லாஹு தஆலா பரிசுத்தமான குர்ஆனுக்கு ரூஹ் உயிரென்று சொல்கிறான் என்ற கருத்தை உலமாக்கள் விளங்கப்படுத்திருக்கின்றனர். ஏன் அல்லாஹு தஆலா எந்த பரிசுத்தமான குர்ஆன் எங்களுக்கு தந்தாலும் அது சாதாரணமானது அல்ல. உலமாக்கள் விளங்கப்படுத்துவாங்க, குர்ஆன்ல என்ன இருக்கின்றது யாராவது கேட்டா நாங்க மாறி அவங்களை கேட்க வேண்டியது இந்த குர்ஆன்ல எங்கே இல்லை, பொருளியலா, வானவியலா, மெய்யியலா, அழகியலா, கட்டிடவியலா, உளவியலா, விசித்தமான குர்ஆன் விளங்கப்பட்டிருக்காங்க. இந்த குர்ஆன்ல நாங்க எதையுமே சொல்லாம விடல, இந்த குர்ஆன்ல நாங்க எதையுமே சொல்லாம விடல. அனந்தன அலைகள் கிதாபியான விஷய் எல்லா விஷயங்களுக்கும் திட்ட தெளிவான ஒரு வழிகாட்டியாக இந்த பரிசுத்தமான குர்ஆனை ஆக்கி வைத்திருக்கிறோம், திறக்கி வைத்திருக்கிறோம் என்ற கருத்தை எல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துகின்றனர். தான் எதை விரும்புகின்றானோ இந்த அதிகாரத்தில் அவங்க எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகின்றானோ அதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா வேதங்களை இறக்கினான். அதுல குறிப்பாக பரிசுத்தமான குர்ஆனை இறக்கிவிட்டார். இதே போன்று அந்த வாழ்க்கை முறை எப்படி வாழ்ந்து நாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நபிமார்கள் அனுப்பினார். அந்த நபிமார்கள் கடைசியானவர்கள் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்று கிதாபுல்லாஹ், அடுத்தது ரசூலுல்லாஹ். எப்படி பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா கண்ணியப்படுத்திருக்கிறானோ அதே மாதிரிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கண்ணியப்படுத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினது போன்று மனித கோடிகளில் யாரையும் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தினார்.
எவ்வளவு தூரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை கண்ணியப்படுத்திக்கிறார்கள்னா, பரிசுத்தமான குர்ஆனில் எங்கேயாவது ஒரு இடத்துல நபி அவர்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் அழைத்திருக்கிறார். முழு குர்ஆனிலும் யா முஹம்மது முஹம்மது அவர்களை என்று அல்லாஹ் அழைத்திருக்கிறார். மற்ற நபிமார்களை அழைக்கின்ற பொழுது அவங்களை பெயரை சொல்லி அழைப்பார், யா ஜக்கரியா, யா யஹ்யா, யா இப்ராஹிம், யா நூஹ். ஆனா நபி அவர்களை அழைக்கக்கூடிய நேரத்தில் அந்த வாசகத்தை மாற்றுவார், யா இவர் நபி, நபித்துவம் கொடுக்கப்பட்டவர், யா இவர் ரசூல், விசாலத்தின் பூர்வத்தை எரி வந்தவர், யா இவர் முஸ்ஸம்மில், பூர்வ போர்த்தி இருப்பவர், யா இவர் முஸ்ஸத்தில், பூர்வ போர்த்தி இருப்பவர் என்றுதான் நபி அவர்களை அல்லாஹ் அழைத்தார். மற்ற நபிமார்கள் மீது அல்லாஹ் சலாம் சொன்னான், எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹ் சலாம் சொன்னான். இந்த இரண்டு சலாங்களுக்கு மத்தியில பாரிய வித்தியாசம் இருக்கின்றது. மற்ற நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலாம் கூறுகின்ற பொழுது அவங்க பெயரை சொல்லி சலாம் சொல்லுவாங்க. குர்ஆன்ல நாங்க பார்க்கலாம், சலாம் அலா மூசா வ ஹாரூன், மூசா அவர்களுக்கும் ஹாரூன் அவர்களுக்கும் சலாம் உண்டாகட்டும். சலாம் அலா நூஹுல் ஆலமீன், நூஹ் அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும். சலாமுன் அலா இல்யாஸ், இல்யாஸ் அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும். சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும். ஆனா குர்ஆனில் அல்லாஹு தஆலா சலாமுன் அலா முஹம்மது, முஹம்மது அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லுவோம். எப்பொழுது அல்லாஹு தஆலா நபி அவர்கள் மீது சலாம் சொல்ல விரும்பினானோ அந்த வாசகத்தை மாற்றினான், சொன்னான், இன்னல்லாஹு வ மலாஇகதுஹு யுஸல்லூன அலல் நபி, அல்லாஹு அல்லாஹுடைய மலக்குகளும் அந்த நபியின் மீது சலவாத் சொல்றாங்க. அப்படி கண்ணியப்படுத்தப்பட்டவங்க தான் எங்க ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி அல்லாஹு தஆலா பரிசுத்தமான குர்ஆன் மீது குர்ஆன் சத்தியம் வந்திருக்கின்றானோ, இதே மாதிரி நபி அவர்களுடைய வயசின் மீது, நபி அவர்களுடைய வாழ்நாள் மீது சத்தியம் வந்திருக்கின்றார் குர்ஆனில். லஅம்ருக இன்னஹும் லஃபீ சக்ரத்ஹிம் யஅமஹூன், நபியே உங்களோட வயசின் மீது நான் சத்தியம் வந்தேன், உங்களோட வாழ்நாள் மீது நான் சத்தியம் வந்தேன், அந்த மக்கள் தன்னுடைய பழைய போதையில தான் உழன்று கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல நபி அவர்களையும் மக்கா முக்கரமாய் உழைத்து அல்லாஹ் சத்தியம் பண்ணுகின்றார், لا اقسم بهذا البلد وعند حل بهذا البلد نبينا يهمي இந்த மக்கா முக்கரமாவில் நீங்க தங்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த மக்கா முக்கரமாவின் மீது நான் சத்தியம் பண்ணுகின்றேன் என்று அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமானவன், அவன் தான் உயர்த்தக்கூடியவன், அவன் தான் காட்டக்கூடியவன், அவன் தான் கண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடியவன், அவன் தான் கேவலத்தை உண்டாக்கக்கூடியவன், அவன் தான் ஆட்சியை பெறக்கூடியவன், அவன் தான் ஆட்சியை பறக்கக்கூடியவன், அவன் தான் உயிர்ப்பிப்பவன், அவன் தான் நோத்தாக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை விரும்புகின்றானோ எங்களிடத்தில் அதன் பிரகாரம் வாழ்வதுதான் அடிமைகளாகிய எங்களுடைய வெற்றிக்கு காரணமாக அமையும். அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அதை விளங்கப்படுத்துவதற்காக இருந்துதான் பரிசுத்தமான குர்ஆனையும் இருக்கிறதான் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அனுப்பி வைத்தார். எப்படி யாராவது எங்களிடத்துல உங்களோட குர்ஆன்ல என்ன இருக்கு என்று கேட்டா நாங்க மாறி கேட்க வேண்டுமோ, உங்களோட குர்ஆன்ல என்ன இல்லை என்று, அதே மாதிரி யாராவது எங்களுக்கு ஒருவர் கேட்டா உங்களோட நபி என்ன செஞ்சிருக்கிறாங்க, உங்களோட நபி எதை சாதிச்சிருக்கிறாங்க என்று கேட்டா அங்க தைரியமாக அவங்ககிட்ட மாறி கேட்க வேண்டியது, எங்க நபி என்ன செய்யுது, என் நபி என்ன செய்யல, குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்காதீங்க, குர்ஆன்ல என்ன இல்லைன்னு கேளுங்க, எங்களை நபி என்ன செஞ்சேன்னு கேட்காதீங்க, எங்களை நபி என்ன செய்யலன்னு கேளுங்க. எங்க நபிக்கு உதாரணம் ஒரு கட்டண்ட போல, கட்டண்டில எந்த பாகத்தை ருசித்து பார்த்தாலும் அது இனிக்கத்தான் செய்யும். எங்க நபிக்கு உதாரணம் மாணிக்க கல்லை போல, மாணிக்க கல்லை எந்த கோணத்தில் வச்சு பார்த்தாலும் அதோட பிரகாசம் வீசத்தான் செய்யும். ஒரு ஆமினாவுடைய மகனாக பார்ப்போம், ஒரு ஆயிஷாவுடைய புறவனாக பார்ப்போம், ஒரு பாத்திமாவுடைய தகப்பனாக பார்ப்போம், ஒரு ஹசன் ஹுசைனுடைய அப்பாவாக பார்ப்போம், ஒரு அனாதையாக பார்ப்போம், ஒரு ஆட்டு இடையராக பார்ப்போம், ஒரு வியாபாரியாக பார்ப்போம், ஒரு போர் தளபதியாக பார்ப்போம், ஒரு ஒரு வைத்தியராக பார்ப்போம், ஒரு நீதிபதியாக பார்ப்போம், ஏழை எளிய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய ஒரு மனித நேயம் படைத்தவராக பார்ப்போம். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான், لقد كان لكم في رسول الله اسوه حسنه, الله உடைய தூதர்ன்றால் உங்களுக்கு அழகான முன்மாதிரி. எனவேதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு, அது துன்யாவுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது ஆகிரத்துடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அந்த மனிதனுக்கு அவருடைய விமோசனத்துக்கு ஈருள்ள வாழ்க்கையிலும் அவனுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல வைத்திருக்கிறான். அதே மாதிரி ஹஸரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் வைத்திருக்கிறது. இனியெல்லாம் எங்களுக்கு அடிப்படையானது ஒன்று கிதாபுல்லாஹ், அடுத்தது ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய வேதம், அடுத்தது அல்லாஹுடைய தூதர். இந்த ரெண்டு இரண்டு கண்களை போன்றது, இந்த இரண்டு இரண்டு கண்களை போன்றது. யார வாழ்க்கையில கிதாபுல்லாஹும் ரசூலுல்லாஹும் இருக்குமோ அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லிக் கொண்டோம், அவர் உலகத்திலும் வெற்றி அடைவார், ஆகரத்திலும் வெற்றி அடைவார். அல்லாஹுத்தாலா தன்னுடைய வேதத்தில என்ன சொல்லியிருக்கின்றான், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தாண்ட வாழ்க்கையில என்ன செஞ்சாங்க என்ற விஷயத்தை விளங்கக்கூடியவர்கள் தான் உண்மையான ஆலிம். ஏன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் இந்த வேதத்தை இறக்கி வைத்தானோ அதுதான் உண்மையான இல்மாக இருக்கு, உண்மையான அறிவாக இருக்கு. எல்லா அறிவு ஞானங்களும் இந்த பரிசுத்தமான குர்ஆன்ல உள்ளடங்கி இருக்கு. அதனால்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனுக்கு ஹக்கீம் என்று சொல்கிறார், யாஸீன் வல் குர்ஆனுல் ஹக்கீம், கடலுக்கு போவாரோ அவருடைய தகவிக்கேற்ப அந்த கடல்ல இருந்து எடுப்பார். சாதாரணமா கரையில் இருந்தாருந்தா அவருக்கு தேவையானது எடுப்பாரு. யாரு தோணியோ போவாரோ அதுக்கு அந்த அளவுக்கு அவர் எடுத்துக்கொள்வாரு. யார் வந்து கப்பல்ல போவாரோ அவர் அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்வாரு. யார் நீர்மூழ்கி கப்பல்ல போவாரோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்வாரு. யார் அந்த கடலுக்குள்ள முத்து குளிப்பதற்காக இறங்குவாரோ அவருக்கு தேவையான எடுத்துக்கொள்வாரு. இந்த பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா ஞானங்களையும் அறிவுகளையும் வைத்திருக்கிறார். இந்த குர்ஆன் என்பது ஹுதா, நேர் வழி காட்டக்கூடியது. என்னுடைய பணிவான பார்வையில பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுக்கு ஆறு இடத்துல ஹுதா என்று சொல்கின்றார். ஆறு இடத்துல ஹுதா, நேர் வழி காட்டக்கூடியது. ஒன்று சொன்னால் இந்த குர்ஆன் இருக்கிறானே எல்லா மக்களுக்கும் வழிகாட்டக்கூடியது. அது முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம். அல்லாஹ் சொன்னான் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி அல்குர்ஆன் ஹுதல் லின்நாஸ், எல்லா மக்களுக்கும் வழிகாட்டக்கூடியது. அதனால தான் சொல்லுவாங்க அந்த விஞ்ஞானி இப்படி சொல்லியிருக்கிறான் குர்ஆன் இப்படி வருது என்று, இந்த வைத்தியர் சொல்லியிருக்கிறாராம், இந்த ஆய்வாளர் சொல்லியிருக்கிறாராம். இந்த நேரத்தில் அவருடைய ஆயுக்கு ஏற்ற விஷயம் இந்த பரிசுத்தமான குர்ஆன்ல இருக்கும். ஏன் அல்லாஹ் சொன்னான் ஹுதல் லின்நாஸ், இது எல்லா மக்களுக்கும் வழிகாட்டக்கூடியது. ரெண்டாவது அல்லாஹ் சொன்னான் இந்த குர்ஆன் இருக்கிறானே இது முஸ்லிம்களுக்கு வழிகாட்டக்கூடியது. பொதுவான மனிதர்களை விட அல்லாஹுடைய பார்வையில முஸ்லிம்கள் உயர்ந்தவங்க. அல்லாஹ் சொன்னான் அனஸ்தன் அலைகள் கிதாப திபியான நிக்குள் இஷை வஹுதன் வபுஷ்ரால் முஸ்லிமே. இந்த குர்ஆன் நாங்கள் முஸ்லிம்களுக்கு ஹுதாவாக, இஸ்லாமியர்களுக்கு ஹுதாவாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். யார் இஸ்லாம் முஸ்லீம் என்ற கட்டக்கரையில் இந்த குர்ஆனை விளங்குவாரோ அவருக்கு தேவையான வழிகாட்டு இந்த பரிசுத்தமான குர்ஆனில் கிடைக்கும். சரி, மூன்றாவது முஸ்லிம்களை விட அல்லாஹு தஆலாவுடைய பார்வையில் உயர்ந்தவங்க ஈமான் உள்ளவங்க, ஈமான் உள்ளவங்க. சில அராபியர் சொன்னாங்க நாட்டுப்புற மக்கள் வந்து காலத்தில் அராபு ஆமன்னா நாங்க மூமிங்கள் ஆகிட்டோம், ஈமான் கொண்டுட்டோம். அல்லாஹ் சொன்னா கொல்லம் தூங்கிடும் நபியே, நீங்க சொல்லுங்க நீங்க ஈமான் கொள்ளல, வலாக்கிங்களும் அஸ்லம்னா நீங்க சொல்லுங்க நாங்க முஸ்லீம்கள் ஆகிட்டோம், நீங்க மூமினாகல்ல நீங்க முஸ்லீம் ஆகிட்டோம் என்று சொல்லுங்க. அல்லாஹுடைய பார்வையில முஸ்லீம்களை விட மூமிங்கள் உயர்ந்தவங்க. அல்லாஹ் வருஷத்தமான குர்ஆன்ல சொன்னான் வழிகாட்டக்கூடியது. எப்படி மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடியது என்று சொன்னானோ, எப்படி முஸ்லிம்களுக்கு வழிகாட்டக்கூடியது என்று சொன்னானோ, அதே மாதிரி சொன்னான் இந்த குர்ஆன் மூமிங்களுக்கு வழிகாட்டக்கூடியது என்று சொன்னான். சரி, இந்த மூமிங்களை விடவும் அல்லாஹ்வுல உயர்ந்தவங்க தான் முத்தகீங்க, தக்வா உள்ளவங்க. அல்லாஹ் தஆலா நோம்ப கடமையாக்கினது மூமிங்கள் முத்தகீங்களாக மாறுறதுக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான் யா அய்யுஹல் லதீன ஆமனூ, ஏ மூமிங்களே, குதிப அலைக்கும் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். நான் உங்களுக்கு நோம்ப கடமையாக்கினது நீங்க முத்தகீங்களாக மாறுறதுக்கு. அல்லாஹ் பார்வையில மூமிங்களை விட முத்தகீங்கள் உயர்ந்தவங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன ஒரு இடத்துல அல் இஸ்லாம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன், இந்த குர்ஆன் இருக்கிறதானே இது முத்தகீங்களுக்கு வழிகாட்டக்கூடியது, முத்தகீங்களுக்கு வழிகாட்டக்கூடியது. சரி, இந்த முத்தகீங்களை விட உயர்ந்தவங்க யாரு, மூக்கினி. மூக்கினிகள் யாரு, யக்கீன் உள்ளவங்க. என்ன நடந்தாலும் இந்த ரப்பு எதை நாடுறானோ அதுதான் நடக்கும் என்று யக்கீன், உறுதிப்பாடு உள்ளவங்க, ஈமான் உள்ளவங்க, நம்பிக்கை கொண்டவங்க. இந்த விளக்கு நேரம் போதாது, சுருக்கமாக வழங்கப்பட்டு கொண்டு போகணும். மூக்கின் என்று சொன்னா யக்கீன் உள்ளவங்க நடக்கும் அவங்களுக்கு தான் யக்கீன் உள்ளவர்கள் சொல்றது. இந்த குர்ஆன் இருக்குதானே, இது யக்கீன் உள்ளவங்களுக்கு ஹுதா, யக்கீன் உள்ளவங்களுக்கு வழிகாட்டக்கூடியது என்று சொன்னது. எப்படி எல்லா மக்களுக்கும் ஹுதா என்று சொன்னாலும் வழிகாட்டக்கூடியது, எப்படி முஸ்லிம்களுக்கு வழிகாட்டக்கூடியது என்று சொன்னாலும், எப்படி மூமிங்களுக்கு வழிகாட்டக்கூடியது என்று சொன்னாலும், எப்படி முத்தகிங்களுக்கு வழிகாட்டக்கூடியது என்று சொன்னாலும், எப்படி மூக்கின் யக்கீன் உள்ளவங்களுக்கு வழிகாட்டக்கூடியது என்று சொன்னாலும், கடைசியாக சொன்னால் இந்த குர்ஆன் இருக்குதானே, இது முஹ்ஸினீங்களுக்கு வழிகாட்டக்கூடியது. முஹ்ஸின் முஹ்ஸினா யாரு? முஹ்ஸினா அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எந்த மக்களோட வாழ்ந்தாலும் சரி, எந்த தன்மையோட வாழ்ந்தாலும் சரி, என்ன தொழில் செஞ்சாலும் சரி, என்ன மொழி பேசினாலும் சரி, அவரிடத்தில் ரெண்டு அடிப்படையான விஷயங்கள் எல்லா காலத்திலும் இருக்கும். ஒன்று, நான் இந்த ரப்புக்கு முன்னால அடிமை. ரெண்டாவது, எல்லாரும் எனக்கு சகோதரர்கள். ஒன்று உபூதியத்தை சொல்லக்கூடிய அடிமைத்துவத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால நிரூபிப்பாரு, சொல்லக்கூடிய சகோதரத்துவத்தை மக்களுக்கு முன்னால நிரூபிப்பாரு. இவருக்கு உதாரணம் தண்ணியமா இருக்கு. தண்ணி வைக்கப்பட்ட பாத்திரம் மாறும், ஆனா தண்ணி மாறாது. பிளாஸ்டிக் பாத்திரத்திலையும் தண்ணி, தங்க பாத்திரத்திலையும் தண்ணி. தங்க பாத்திரத்திலே உள்ள தண்ணி தான், பிளாஸ்டிக் பாத்திரத்தில் பிளாஸ்டிக் கோப்பையில உள்ளது தண்ணி தான், முட்டியில உள்ளது தண்ணி தான், அல்லது வெள்ளி பாத்திரத்தில் உள்ளது தண்ணி தான். முஹ்ஸின் என்று சொன்ன யாரெல்லாம், அவர் பெரிய செல்வந்தராக இருப்பாரு, பெரிய படித்தவராக இருப்பாரு, பெரிய ஆட்சி அதிகாரம் கொண்டவராக இருப்பாரு, அல்லது சாதாரணமாக சுண்ண தொழில் செய்யக்கூடியவராக இருப்பாரு, எல்லா நிலையிலும் அவருடைய தன்மை மாறாரு. எது மாதிரி என்று சொன்னா, யூசுப் அலி இஸ்லாம் மாதிரி. யூசுப் அலி இஸ்லாம் ஜெயில இருக்கிறாங்க, ஜெயில இருக்கிறாங்க, அவங்கள ஜெயில அடக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் இரண்டு நபர்கள் அவர்களோட சேர்ந்து ஜெயில இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கனவு காண்றாங்க. பரிசுத்தமான குர்ஆன்ல சூரத்து யூசுஃப்ல அல்லாஹ் தெளிவாக விளங்கப்படுத்துறான். அந்த ரெண்டு பேரும் கனவு கண்டு அந்த கனவுடைய விளக்கத்தை நம்ம யூசுஃப் இடத்துல கேட்கிறாங்க. எப்படி கேட்டாங்க? அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், நாங்க கனவு கண்டோம், அந்த கனவுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க. இன்ன நராக்க மினல் முஹ்ஸினீன், நாங்க பார்க்கிறோம் நீங்க முஹ்ஸினாக இருக்கிறீங்க, நீங்க உபகாரம் செய்யக்கூடியவராக இருக்கிறீங்க. ஜெயில இருக்கிறாங்க, அந்த ஜெயில உள்ளவங்க நம்ம யூசுஃபுடைய நடவடிக்கையை பார்த்து சொல்றாங்க, நாங்க பார்க்கிறோம் உங்களை முகத்தினாக உபகாரம் செய்யக்கூடியவராக. சரி, ஒரு ஜெயில இருக்கிற இந்த யூசுப் அலி இஸ்லாம் மாளிகைக்கு மாறுறாங்க. ஜெயில இருந்தவங்க அந்த நாட்டினுடைய நிதி அமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க. சின்ன வயசுல அவங்களுக்கு அநியாயம் செஞ்சவங்க, அவங்களை கிணத்துல தண்டினவங்க, அந்த சகோதரர்கள் வந்து இவங்களுக்கு முன்னால கை கட்டி நிக்கிறாங்க. இப்ப யூசுப் என்று சொல்றது இல்ல, இப்ப சேர் போட்டு பேசக்கூடிய காலம் அசீஸ் தான் சொல்றேன். அசீஸ் கண்ணியமானவர், அவங்களுக்கு தெரியாது இவர் தான் யூசுப் என்று. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன் விளங்கப்படுத்துறாங்க. சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு இந்த உபகாரத்தை செஞ்சிடுங்க, நாங்க பார்க்கிறோம் உங்ககிட்ட ஹஸ்தான் இருக்கு, நீங்க ஒரு முஹ்ஸினாக இருக்கிறீங்க. ஜெயில இருந்த நேரத்தில் ஜெயில உள்ளவங்க சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுங்க. இந்த பிறகு நிதி அமைச்சராக மாறுறாங்க எகிப்துடைய, அவங்ககிட்ட உதவி தேடி வந்திருக்கிறாங்க சகோதரர்கள், அவங்களுக்கு தெரியாத இவர்தான் சகோதரர் என்று சொன்னாங்க, எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சிடுங்க. இன்னான ஜெயில இருக்கக்கூடிய முஹ்ஸின், மாளிகையில் இருக்கக்கூடிய முஹ்ஸின். அல்லாஹ் தஆலா அவருடைய சுன்னத்து யாகத்துல இந்த இஹ்சான் வந்துடுமோ அவருக்கும் அல்லாஹ் குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுக்கும். அல்லாஹ் சொன்னான், இந்த குர்ஆன் முஹ்ஸினீங்களுக்கு வழிகாட்டக்கூடியது. எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம், இந்த பரிசுத்தமான குர்ஆன் என்பது கடலை போடு, கடல், கடல்ல சிப்பியும் இருக்கு, முத்தும் இருக்கு, மாணிக்க கல்லும் இருக்கு, எல்லாம் இருக்கு. யார் எந்த ஆயத்தத்தோட போவாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கடல்ல இருந்து எடுத்துக்கொள்வார். இதே மாதிரி யாரு மனிதர்கள் எந்த அடிப்படையில் குர்ஆன் நெருங்குவாங்களோ அவங்களுக்கு தேவையான வழிகாட்டல் கிடைக்கும். யாரு முஸ்லிம்கள் இந்த அடிப்படையில் குர்ஆன் நெருங்குவாங்களோ அவங்களுக்கு தேவையான வழிகாட்டல் கிடைக்கும். யாரு மூமின் இந்த அடிப்படையில் குர்ஆன் நெருங்குவாரோ அவருக்கு தேவையான வழிகாட்டல் கிடைக்கும். யாரு முத்தகி என்ற வழிகா அமைப்புல குர்ஆன் நெருங்குவாரோ அவருக்கு தேவையான வழிகாட்டல் கிடைக்கும். யாரு மூக்கின் என்ற அமைப்பில் குரான் நெருங்குவாரோ அவருக்கு தேவையான வழிகாட்டல் கிடைக்கும். யாரு முஹ்ஸின் என்ற அடிப்படையில் பரிசுத்தமான குரான் நெருங்குவாரோ அவருக்கு தேவையான வழிகாட்டல் கிடைக்குமே. அல்லாஹு தாலாவுடைய வார்த்தைகள் வீணானவைகள் அல்ல. அல்லாஹு தாலா முதல் இன்னாஸ் என்று சொன்னாரண்டா, முதலில் முஸ்லீம் என்று சொன்னாரண்டா, முதலில் மூமின் என்று சொன்னாரண்டா, முதலில் முத்தப்பி என்று சொன்னாரண்டா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் எதையும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா வீணாக சொல்லியிருக்க மாட்டான் என்ற கருத்தை ஆய்வாளர்கள் உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, எனவேதான் எல்லா அறிவும் பரிசுத்தமான குர்ஆனுக்குள்ளும் ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலையும் இருக்கு. இந்த குர்ஆன்ல இருந்து, இந்த ஹதீஸ்ல இருந்து தேவையான அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்கதான் ஆலிங்கள் உலமாக்கள் சொல்லக்கூடிய. யாருக்கு அல்லாஹு தஆலா பரிசுத்தமான குர்ஆனுடைய ஞானத்தை கொடுக்கிறானோ, பரிசுத்தமான ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையிலிருந்து அவர்களுக்கு தேவையான வழிகாட்டல் அவங்க கொடுத்திருந்தானோ, அவங்க சாதாரணமானவங்க அல்ல. அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன் விளங்கப்படுத்துறான். அல்லாஹு தஆலா தன் நாடினவர்களுக்கு ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை கொடுக்கிறான். யாருக்கு அல்லாஹ் ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை கொடுக்கிறானோ அவர்களுக்கு நீ அதிகமான நலவுகளை அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன் சொல்லிக்கிறான். யாருக்கு இந்த இல்மு கிடைக்குமோ அவங்க அல்லாஹு தஆலாவோட பார்வையில உயர்ந்தவங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். இல்மு கொடுக்கப்பட்டவங்களும் இல்மு கொடுக்கப்படாதவங்களும் சமமாக முடியுமா என்று நபியே நீங்க கேளுங்க என்று ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றோம். இன்னொரு இடத்துல சொன்னான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா ஈமானையும் ஈமையும் கொடுத்திருக்கிறானோ அவர்களுடைய அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்துகின்றான். பரிசுத்தமான குர்ஆன்ல இல்மு கொடுக்கப்பட்டவங்களை பத்தி பல நூறு இடங்கள்ல அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறார். பல நூறு இடங்கள்ல நேரம் இடம் கொடுக்காது அவைகள்லாம் தெளிவாக விளங்கப்படுத்துவதற்கு. அதே மாதிரி ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இல்மு கொடுக்கப்பட்டவர்களுடைய மகிமையை பற்றி பல நூறு ஹதீஸ்கள்ல தெளிவாக விளங்கப்படுத்திருக்கிறாங்க. சொன்னாங்க, இன்னல்லாஹ் யர்ஃபஉ பிஹாதல் இல்மி அக்வாமன். அல்லாஹ் தஆலா இந்த இல்மு கொண்டு சில மக்களை உயர்த்துவான், வயலஉ பிஹி ஆகிரீன். இன்னும் சில மக்களை இந்த இல்மின் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா தாழ்த்தி விடுவான், சில மக்களை உயர்த்துவான், சில மக்களை தாழ்த்துவான். இன்னும் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இல்மு கொடுக்கப்பட்டவருடைய உதா சிறப்பு, இல்மு கொடுக்கப்படாம வெறும் இபாதத்து மாத்திரம் செய்யக்கூடியவரை விட உள்ள இல்மு கொடுக்கப்பட்டவருடைய சிறப்பு எப்படி என்று சொன்னா, கஃபவலி அலா அபினாக்கும், உங்களை சார்ந்தவர்கள் மீது நான் எவ்வளவு சிறப்புக்குரியவனாக, நான் எவ்வளவு மகிமை வைத்தவனாக இருக்கின்றேனோ அது போன்று என்ற கருத்தை ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இல்மு கொடுக்கப்பட்டவங்க ஹக்கான ஆலிங்கள். எத்தனை பேர் வந்து ஆலிங்கள் என்ற தோரணையில பாத்தில பரத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க, ஆனா ஹக்கான ஆலிங்கள். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வரசத்துல் அம்பியா, நபிமார்களுடைய வாரிசுகள், நபிமார்களுடைய அனந்தரக்காரர்கள். நபிமார்கள் தீனாரை விட்டுப்பட்டு போகல, அனந்தரத்துக்காக திரஹம விட்டுப்பட்டு போகல, அவங்க விட்டு போட்டு போனதெல்லாம் இல்மைத்தான், இல்மைத்தான் அவங்க அனந்தரத்துக்காக விட்டு விட்டு போனார்கள். ஒரு ஹதீஸ் குதுசில் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்கின்றான், மன் ஆதாலி வலியன் பக்கத்த ஆதந்த ஹோதில் ஹர்பி. யார் என்னுடைய நேசர்களுடைய ஒரு நேசருடன் விரோதம் பாராட்டுவாரோ அவரோடு யுத்தம் செய்வதற்கு நான் தயாராகிவிட்டேன். இந்த ஹதீஸுக்கு ஹதீச குதிச்சுக்கு அல்லாஹ்வுடைய விளங்கப்படுத்துறாங்க. நேசர்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு சொன்னா, அல்லாஹ்வை அறிந்த ஆலிம். அது மட்டும் இல்ல, அல் முவாலிபு அலா தாஅத்திஹி, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டின் மீது அவர் நிரந்தரமாக செயல்படக்கூடியவர். இவர் தான் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய நேசர் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த கருத்தை ஹஜரத் ஸலாலி ரஹிமஹுல்லா விளங்கப்படுத்துகின்றாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பொதுவாக ஆலிங்களை கண்ணியப்படுத்துறது, இல்மு கொடுக்கப்பட்டவர்களை கண்ணியப்படுத்துறது அடுத்தவர்களுடைய கடமையாக இருக்கு. ஒரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மின் ஜிலாலில்லாஹி தஆலா, ஒரு மனிதர் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துறார், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு உயர்வுபடுத்துகின்றார் என்ற விஷயத்துல உள்ளதுதான் மூணு விஷயத்தை சொன்னாங்க. அதுல ஒன்று ஹாமில் குர்ஆன், குர்ஆனை சுமந்தவர், குர்ஆனை சுமந்திக்கக்கூடியவங்க, குர்ஆனை விளங்கினவங்க, ஆனா அந்த குர்ஆனில் திரிவுபடுத்தாதவங்க. அந்த குர்ஆன் சொன்ன பிறகா குர்ஆன் ஒன்று சொல்லுதோ, ஆனா அவங்க வாழ்க்கையில இன்னொன்றும் இருக்கு, அவங்க அல்ல, இந்த குர்ஆன் என்னத்தை சொல்லியிருக்கிறதோ அந்த குர்ஆன் சொன்ன பிரகாரம் அந்த வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடிய ஆளுங்களை இந்த ஹாஃபிள்களை கண்ணியப்படுத்துறது இன்னமின் இஜ்லாலில்லாஹி தஆலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை கண்ணியப்படுத்துவதில் உள்ளடங்கும் என்று சொன்னாங்க ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாவூத் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, சுன்னாவில் உள்ளதுதான் தௌகீருல் ஆலிமீ, உலமாக்களை கண்ணியப்படுத்துறது, இல்மு கொடுக்கப்பட்டவங்களை கண்ணியப்படுத்துறது சுன்னத்தில் நின்றும் உள்ளது என்று அல்லாஹ் தாவூத் ரஹிமஹுல்லாஹ் வழங்கப்பட்டிருக்கிறார். உலமாக்களை கண்ணியப்படுத்துறா என்ன, அவங்களுக்கான துஆ செய்யறது, அவங்கள போய் சந்திக்கிறது, எங்களுடைய விஷயங்களை அவங்ககிட்ட நாங்கள் ஆலோசனை செஞ்சு கொள்றது, அவங்களுடைய வழிகாட்டல் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்றது, அவங்க ஹக்க சொல்கின்ற பொழுது அதை எடுத்து நடக்கிறது, அப்படி ஏதாவது தப்பு தவறுகள் நடக்கும்னு சொன்னா அவர்களிடத்திலிருந்து அதை ஹிக்மத்தான முறையில் அதை திருத்துறது, இதெல்லாம் உலமாக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய அமைப்பில் உள்ளது. சலஃப் சாலிஹீன்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களான நல்லவர்களின் வாழ்க்கை வரலாறு பார்க்கின்ற பொழுது ஆனந்தா, அவங்க எவ்வளவு தூரம் உலமாக்களை கண்ணியப்படுத்திருக்காங்க, எவ்வளவு தூரம் ஆளுங்களை கண்ணியப்படுத்திருக்கிறாங்க. இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரைஸுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்க எல்லாம் மிகச்சிறந்தவங்க. ஆனா அவங்களை விட வயசுல மூத்த ஆளின்தான் ஜைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஜைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்க குர்ஆனை உண்டு சேர்த்தவங்க, அவங்கள அவங்க தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்துல இந்த பரிசுத்தமான குர்ஆன் உண்டு சேர்த்தவங்க. அல்லாஹு தஆலா ஒரு விசேஷமான விளக்கத்தை ஜைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்திருந்தார். சின்ன வயசுடையவராக இருந்தாங்க, பிற்காலத்தில் அவங்க பெரிய ஆலிமாக மாறினாங்க. ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய வாகனத்தில் ஏறுறாங்க, அந்த குதிரை அல்லது கழுதையில ஏறுறாங்க. அவங்க ஏறுகின்ற வரையில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அவங்களுக்காக வேண்டி காத்திலிருந்து அவங்களை வாகனத்தில் கண்ணியமான முறையில் ஏற்றிடுறாங்க. சொன்னாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹக்கதா உமிர்னா அன் நஃஅல பி உலமாஇனா, எங்களோட உலமாக்களுடைய விஷயத்துல நாங்க இப்படித்தான் நடந்து கொள்ளும்படி எங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஹாக்கதா உமிர்னா, நாங்க இப்படித்தான் நியமப்பட்டிருக்கிறோம் எங்களோட உலமாக்களுடைய விஷயத்துல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன், ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மகனே உன் கையை கொஞ்சம் காட்டுங்க, உன் கையை கொஞ்சம் என்கிட்ட காட்டுங்க. அந்த கையை எடுத்து முத்தமிட்டு போட்டு சொன்னாங்க, நாங்க இப்படித்தான் நியமப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய நபியுடைய குடும்பத்தினருடன் நடந்து கொள்ளும்படி. ஹாக்கதா உமிர்னா அன்னஃஅல பிஅஹ்லி பைத் ரசூலில்லா, எங்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரோட நாங்க இப்படித்தான் நடக்கும்படி எங்களுக்கு ஏவப்பட்டிருக்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்களுக்கு அந்நியமான உடையில வாகனத்துல ஏற்றி போட்டு சொல்றாங்க, நாங்க ஏவப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய உலமாக்களோட இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி. அவங்க அவரோட கையை முத்தமிட்டு போட்டு சொல்றாங்க, நாங்க ஏவப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய நபியுடைய குடும்பத்தினாரோட இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதற்காக. அந்த காலத்தில் பொதுமக்கள் ஒருபுறம் இருக்க, பொதுமக்கள் ஒருபுறம் இருக்க, ஆலயங்கள் ஆலயங்களுக்கு எந்த அளவு கண்ணியம் கொடுத்தாங்க. இஸ்லாமிய வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் உலகத்தில் பரிசுத்தமான குர்ஆனுக்கு பிறகு அடுத்த முக்கியமான ரெண்டு நூல்கள், ஒன்று சஹீஹுல் புகாரி, அடுத்து சஹீஹ் முஸ்லிம். ஒன்று புகாரி, அடுத்தது முஸ்லிம். புகாரியை தவிர்த்தவங்க இமாம் இஸ்மாயில் புகாரி, அதே மாதிரி முஸ்லிம தொகுத்தவங்க இமாம் முஸ்லிம் ஹஜ்ஜாஜ், முஸ்லிம் ஹஜ்ஜாஜ். இந்த ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க, இந்த ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க. வரலாற்று கிதாபுகளில் வருது ஒரு சந்தர்ப்பத்தில் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா இமாம் புகாரியை சந்திக்கிறதுக்காண்டி வரார், புகாரியை சந்திப்பதற்காக வரார். வந்து சொன்னாரு, வந்து சொன்னாரு, தஅனி உக்பில் ரிஜலை யா உஸ்தாத் அல் அசாதிரீன் வ சையித் அல் முஹத்திஸீன் ஹதீஸ்கள்ல எங்கெங்க கோளாறு இருக்கு, எந்த ஹதீஸ்ல பலவீனம் இருக்கு, எந்த விஷயங்கள்ல ஹதீஸ்களுடைய வாய் டாக்டரு தபீபல் ஹதீஸ், ஹதீஸ்களுடைய வைத்தியரு, நீங்க எனக்கு கொஞ்சம் அனுமதி தாங்க, நான் உங்களோட காலை முத்தமிட போகிறேன். இமாம் முஸ்லிம் இமாம் புகாரி இடத்துல சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் அனுமதி தாங்க, கண்ணியத்தில் உச்சகட்டத்தில் சொல்றாரு, உக்கப்பில் இருந்தே எனக்கு விடுங்க, நான் உங்களோட காலை முத்தமிட போகிறேன். அது மட்டும் இல்ல, உலகத்தில் ஹதீஸ்களை வல்லுநர்கள் மிக பிரசித்து வைத்தவங்க தான் யஹ்யா இப்னு கத்தான், ரஹிமஹுல்லாஹ், இவங்க தான் ஹதீஸ் கலையில இவர் உறுதியானவர், இவர் உறுதி பலகீனமானவர் என்றெல்லாம் இந்த ஹதீஸ் கலையில வந்த ஆய்வாளர்களை பற்றி சொல்லக்கூடியவர்கள் மிக முக்கியமான ஒரு ஆள். கிடைச்ச 500,000 ஹதீஸ் கலை வல்லுநர்கள் இருந்தாங்க, அறிவிப்பாளர்கள் இருந்தாங்க, அவர்கள் யார் உறுதியானவர், யார் பலவீனமானவர், யார் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் என்று சொல்லக்கூடியவர்கள் இவருமே முக்கியமானவர். அந்த காலத்தில் இவங்கள்ட்ட படிப்பதற்காக வேண்டி முக்கியமான 3 மாணவர்கள் போறாங்க. யாரு? சாதாரணமா என்ன மாதிரி உள்ளவங்க அல்ல, பிற்காலத்தில் அவங்களும் பெரும்பெரும் ஹதீஸ் முஹத்தித்தீன்களாக மாறியவங்க. அலிபுல் மதீனி ரஹிமஹுல்லாஹ், தன்னுடைய மஸ்ஜிதுடைய மனாராவுல அடிப்பாகத்துல சாஞ்சி கொண்டிருப்பாரு. இந்த 3 பேரும், அலிபுல் மதீனியும், இஹைபுல் முஈனும், இஹைபுல் முஈனும், அஹ்மத் இப்னு ஹம்பலும் அவருக்கு முன்னால போய் நின்று கொண்டு ஹதீஸ்களை படிப்பாங்க. நான் பார்ப்பேன், அந்த உஸ்தாத் சொல்லவும் மாட்டார் நீங்க உட்காருங்க என்று, அந்த மாணவர்களும் அவருக்கு முன்னால உட்கார மாட்டாங்க. அசர்ல இருந்து மகரிபு வரையில இந்த 3 பேரும் அவருக்கு முன்னால நின்று கொண்டே ஹதீஸ்களை படிப்பாங்க. இப்படித்தான் அந்த காலத்துல ஆளுங்களுக்கு கண்ணியப்படுத்திருக்கிறாங்க. சஹல் இப்னு அப்துல்லா சித்தரி ரஹிமஹுல்லாஹ் மிக முக்கியமான ஒரு அறிஞர். அவரு நம் அபு தாவூத் சந்திப்பதற்காக வந்தார். 6 கிரந்தங்கள்ல ஒன்றுதான் அபு தாவூத் என்ன விஷயமா வந்திருக்கீங்க, நிறைவேற்றி கொண்டு பரவாயில்ல நீங்க சொல்லுங்க, என்னால முடியும் நிச்சயம் செஞ்சு தருவேன். சொன்னாங்க நீங்க எனக்கு உதவி செய்யணும், நீங்க எந்த நாவினால ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை மக்களுக்கு சொன்னீங்களோ அந்த நாக்கை கொஞ்சம் வெளியே நீட்டுங்க, நான் அந்த நாக்கை முத்தமிடணும், நான் அந்த நாக்கை முத்தமிடணும். அபு தாவூத் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய நாக்கை முத்தமிடுறாங்க. ஸஹல் இப்னு அப்துல்லா சிஸ்தரி ரஹிமஹுல்லாஹ் இந்த நாக்கை வெளியே நீட்டுறாங்க, இவங்க நாக்கை முத்தமிடுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, எத்தனை வரலாறுகள் சொல்லிக் கொண்டு போகலாம், நேரம் இடம் கொடுக்காது. அல்வஹார் நஷீதுடைய காலத்தில் தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் வாழ்ந்தாங்க. ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு நாள் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் வீட்டில் இருக்கிறாங்க, ஹலிஃபா ஹாரூன் ரஷீது இமாம் மாலிக் இடத்துல வாராரு. அடிமக்கன் சொன்னா, இதை ஹலிஃபா ஹாரூன் ரஷீத் வந்திருக்கிறார். அப்படியே வாசல்ல நிப்பாட்டி போட்டு உள்ளுக்கு போய் குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்துக்கொண்டு இமாம் மாலிக் வாரார். ஹலிஃபா ஹாரூன் ரஷீத் சொன்னாரு, ஹதீஸ வந்து படிச்சுட்டாங்கன்னு கேட்டா வந்து படிச்சுட்டாரோ இல்ல, வீட்டுக்கு உங்களை சந்திக்க வந்தா வீட்டு வாசல நிப்பாட்டி நீங்க காக்க வச்சுட்டீங்களே. சொன்னாரு இமாம் மாலிக்கு, நான் ஏன் உங்களை காக்க வச்சேன்னா, நீங்க மாலிக்க சந்திக்க வரல, மாலிக்கிறத சொத்து செல்வத்துக்காக வேண்டி வரல, நீங்க வந்தது அல்லாஹுடைய நபியுடைய ஹதீச படிக்கிறதுக்காக வேண்டி. எனவே நான் விரும்பினேன், நானும் ஒரு சுத்தமான நிலைமையில ஒரு என்ன சுத்தமாக்கி கொண்டு உங்கள்கிட்ட வருவதற்கு விரும்பினேன், அதனால தான் என்னுடைய வீட்டு வாசல்ல உங்களை காக்க வச்சேன் என்று இமாம் மாலிக்கு ஹலிஃபா ஹாரூன் ரஷீதுக்கு சொன்னார் என்ற கருத்தை எல்லாம் உலமாக்கள் வரலாற்று கிதாபுகள்ல எழுதியிருக்கிறாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஆளுங்களை கண்ணியப்படுத்துறது எங்களுடைய கடமை. பல நாட்கள் விளங்கப்படுத்துவாங்க, ஆய்வாளர்கள் சொல்றாங்க, மக்கள் ஆளுங்கள் நடக்கிற விஷயத்துல 3 வகையாக இருக்கிறாங்க. ஒரு சாரார் இருக்கிறாங்க ஹவாரிஜிகளை போல, எடுத்ததுக்கெல்லாம் அவங்களை விமர்சிக்கிறது, எடுத்ததுக்கெல்லாம் கொலை காண்றது, எடுத்ததுக்கெல்லாம் அவங்களை நக்கது பண்றது, இது ஹவாரிஜிகள் என்று சொல்லக்கூடிய வழிகட்ட சிந்தனை பிரிவினுடைய போக்கு. இன்னொரு சாரார் இருக்கிறாங்க, அவங்க உலமாக்கிற நபிமார்களுடைய அந்தஸ்து கொண்டு வந்து சேர்க்கிறேன், யாரு மாதிரி ஷியாக்கள் மாதிரி, ராசுலாக்கள் மாதிரி. இவங்க என்ன செய்யறேன், அவங்க என்ன செஞ்சாலும் சரி, அவங்க இமாம்கள் சொன்னது சரி, அவங்க சொன்னதுதான் மார்க்கம் என்று வாழக்கூடியவங்க. இதுவும் பிள்ளையானது உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. இந்த 2 மத்தியில ஹவாரிஜிகளுக்கும் ஷியாக்களுக்கும் மத்தியில உள்ளதுதான் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துடைய போக்கு. ஆளுங்களை மதிக்கிறது, அவங்களை கண்ணியப்படுத்துறது, அவங்க ஹக்க சொன்னா ஏற்றுக்கொள்றது, ஏதாவது தப்பு தவறுகள் செஞ்சுட்டா ஹிக்மத்தான முறையில அதை சுட்டி காட்டுறது. வசதியாக விளங்கப்படுத்துவாங்க, குர்ஆன் எழுதப்பட்ட ஒரு கடதாசி நஜீஸ்ல விழுந்து கிடக்கு என்பதற்காக வேண்டி அதை வீசுறது இல்ல, அதை எடுத்து அதை துப்புரவுபடுத்தி அதை கண்ணியப்படுத்துறது தான் உண்மையான ஈமான்தாரர்களுடைய அடையாளம். அந்த வகையில தான் அவ்வளவு மக்கள் விளங்கப்படுத்துவாங்க. ஆலிங்களை பத்தி நீங்க ரீபத்து பேசாதீங்க, புறம் பேசாதீங்க. காரணம் லுஹூமுல் உலமாய் மஸ்மூமத்துன், உலமாக்களுடைய இறைச்சி நஞ்சூட்டப்பட்டது என்ற கருத்தை அந்த காலத்திலே இமாம்கள் அவருடைய கிதாபுகள்ல எழுதியிருக்கிறாங்க. எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடிமைகளாகிய எங்களிடத்தில் துன்யாவிலும் ஆஹ்ராவிலும் நாங்கள் வெற்றி அடைவதற்கு பரிசுத்தமான குர்ஆன் இறக்கி வைத்திருக்கிறான், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்திருக்கிறான். குர்ஆன்ல என்ன இருக்கு, நபி அவங்க என்ன செஞ்சாங்க என்றதை விளங்கினவர்கள்தான் ஆலிங்கள். அந்த ஆலிங்கள் ஹக்கான ஆலிங்களுக்கு பின்னால நாங்கள் அவருடைய வழிகாட்டல்கள் சென்றோம் என்று சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இம்மையை சீராக்கி வைப்பான், மர்மையை சீராக்கி வைப்பான். எனவே நாங்கள் ஆலிங்களை கண்ணியப்படுத்துவோம், வயது மூத்தவங்களை கண்ணியப்படுத்துவோம். ஒரு இந்த ஒரு காலத்துல இந்த ஊர்களில் சுப்ஹானல்லாஹ் இவ்வளவு பெரிய கண்ணியங்கள் ஆலி மூலமாக்களுக்கு இருந்துச்சு. ஆனா காலப்போக்கில் அதெல்லாம் செல்லா காசாக மாறிவிட்டது. காரணம் என்னன்னு சொன்னா சில மக்கள் நினைச்சு கொண்டாங்க, யாராவது ஒருவர் ஒரு மசாலா பத்தி பேசினார் என்று சொன்னா, அதிகமாக பேசினார் என்று சொன்னா அவர் தான் மனிதர்கள் பெரிய அறிவாளி நினைச்சு கொண்டாங்க. உலமாக்கள் அந்த காலத்தில் எழுதி வச்சுட்டாங்க, ஒரு அதிகமாக மசாயி பேசுறாரு என்பதை வச்சு நீங்க நினைச்சு கொள்ளாதீங்க, அவர் பெரிய ஆலிம் என்று சொல்லி அவுபக்கர் ரலி அல்லாஹு அதிகமாக பேசல, உமர் ரலி அல்லாஹு அதிகமாக பேசல, உஸ்மான் ரலி அல்லாஹு அதிகமாக பேசல. ஆனா சின்ன சஹாபாக்கள் அதிகமாக பேசுறதுனால யாருமே சொல்லல இந்த சின்ன சஹாபாக்களை விட அவுபக்கர் ரலி அல்லாஹு, சிறிய சஹாபாக்களை விட இந்த சின்ன சஹாபாக்கள் தான் பெரிய அறிவாளிகள் என்று சொல்லல. சாபியங்க சகாபாக்களை விட அதிகமாக பேசியிருக்கிறாங்க, ஆனா யாருமே சொல்லல சாபியங்க தான் பெரிய அறிவாளிகள் சகாபாக்களை விட சொல்லி, சபக சாபியங்கள் சாபியங்களை விட அதிகமாக பேசியிருக்கிறாங்க, ஆனா யாருமே வரலாற்றுல சொல்லல சபக சாபியங்கள் தான் சாபியங்களை விட பெரிய அறிவாளிகள் என்று சொல்லல. இதனால ஒரு ஆலிம் அமைதியாக இருக்கிறார் என்பதற்காக வேண்டி, அவருடைய விஷயம் தெரியாது, அவருக்கு விளக்கம் தெரியாது என்பது அல்ல, அமைதியாக இருப்பதும் மௌனமாக இருப்பதும் அவருடைய விஷயங்களை சாதிப்பதும் ஹக்கான ஆலிங்களுடைய அடையாளமாக இருக்கும். இதை நாங்களும் புரிவோம், எங்களுடைய குழந்தைகளுக்கு புரிய வைப்போம். எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹக்கான ஆலிங்களை மதித்து நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் அடைந்த கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கிப்பானாக. ஆமீன். ஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.